கர்த்தருடைய பரிசுத்தமும் வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இன்றைய நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம், தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனம்.
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. தகுதி இல்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இந்த மகா மேன்மையுள்ள இடத்திலே கொண்டு வந்து இருத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாயிருக்கிற இந்த ஸ்தலம் ஐயா, நீர் வாசம் செய்கிற இந்த ஸ்தலம் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஐயா. ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறீர் ஐயா, உத்தம தேவனாகவே இருக்கிறீர் ஆண்டவரே, சத்திய தேவனாகவே இருக்கிறீர் ஆண்டவரே, உண்மையும் ஆசீர்வாதமும் உள்ள தேவனாகவே எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கவும், இந்த வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறவைகளை நாங்கள் கை கொள்ளவும், எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் செய்தருளும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. அடைப்பட்டிருக்கிற எங்கள் செவிகளையும் மூடப்பட்டிருக்கிற எங்களுடைய கண்களையும் ஒரு விசை திறந்தருளுங்க சுவாமி. உங்களுடைய அதிசயத்தை நாங்கள் பார்க்க கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமை உள்ள இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க இன்னொருக்கா.
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
சோத்திரம். இந்த 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் அதையும் ஒருக்க வாசிங்க.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
ஹல்லேலூயா.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
இந்த புத்தியுள்ள ஆராதனை சரீரத்திலே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்தையும் வாசிங்க. இப்ப
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
இங்கே சரீரத்தை பற்றி அல்ல, இங்கே மனதை பற்றி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1வது, சரீரத்திலே ஒரு ஜீவ பலி வேண்டும், அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்று சொல்லி, 2வது வசனத்திலே மனதின் மறுரூபம் வேண்டும், அது தேவனுக்கு ஏற்றதும் பிரியதும் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அவர் சொன்னார், 1000 காளைகளாலும் கடாக்களாலும் உம்மை நாங்கள் திருப்திப்படுத்த முடியுமோ? அல்லாவிட்டால் என்னுடைய சிரேஷ்ட குமாரனை நான் உமக்கு பலியாக கொடுக்க வேண்டுமோ? நரபலி கேட்கிறவர் அல்ல எங்கள் தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பேர்? ஜீவனுள்ள தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பலி கேட்கிறவர் அல்ல, பலியை விரும்பினால் அவரே எடுத்துக்கொள்ளுவார். அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆனாலும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஒரு மகனை போல, ஒரு குமாரனை போல தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் சரீரம் பரிசுத்தமாக வேண்டும், இருதயமும் பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டும் தனித்தனியா இல்ல, ரெண்டுமே வேண்டும். அதனாலதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாக அங்கே இந்த வார்த்தையை நான் இதை தலைப்பாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேணாம், நான் இந்த வழியில போறேன், நீ இந்த வழியில போன்னு சொல்லி. நீங்க தீமையிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேரம் பேச முடியாது. ஏன் தெரியுமா? தீமையானது உங்களை ஜெயங்கொள்ளும்படிக்கு உங்களை பின்தொடரும். ஹல்லேலூயா. தீமை என்ன செய்யும்? உங்களை பின்தொடரும். நீங்களே விட்டு விலகி ஓடினாலும் பின்தொடரும். அதனாலே நீங்கள் தீமையை என்ன செய்ய வேணுமாம், வெல்ல வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமை உங்களை தொடரும், தீமை உங்கள் நிழல் போல உங்களை தொடரும். விளங்குதுங்களா? ஆண்டவர் என்கிற அந்த ஒளிக்கு முன்பாக நீங்கள் போகும்போது அந்த நிழல் எங்க போயிடும், பின்னுக்கு போயிடும். சரியா? நீங்க ஆண்டவரை நோக்கி வரைக்கும் தீமை பின்னால வரும். நீங்க ஆண்டவரை விட்டு திரும்பிட்டீங்கன்னா இப்ப எங்க போகும் நிழல், முன்னால போகும். தீமை என்ன செய்யும், உங்களுக்கு வழிகாட்டும். ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஒவ்வொருவருக்கும் தீமை வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அவர்கள் அதிலே பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அறியாமலேயே பின்னால போய்கொண்டிருக்கிறார்கள். விளங்குதுங்களா? தேவனை தேடுகிறவர்களுக்கு தீமை பின்னாலதான் தொடரும். ஆனால் தேவனை விட்டு நானும் நீங்களும் பின்மாற்றமாகி விட்டோமோ, தீமை எனக்கு வழிகாட்டியாக முன் சென்று கொண்டிருக்கு. அதனாலே தீமையின் மேலே ஜெயம் எடுக்க வேண்டும் நாங்கள். அந்த தீமையின் மேலே நான் நீங்களும் ஜெயம் எடுக்காவிட்டால் என்ன நடக்குதாம், அந்த முதல் வசனம் சொல்லுகிறது எப்படி இருக்கிறது, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமை உங்களை வென்று விட்டதானால் நீங்கள் தீமைக்கு என்னவா இருக்கிறீர்கள், அடிமையாக இருக்கிறீர்கள். இல்லையா? அடிமையை பற்றி நான் உங்களுக்கு பெரிதாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாட்டில் நாங்கள் அடிமையா இல்லை, இருந்தாலும் அடிமை இல்லாம இருந்த போதே எங்களுடைய உரிமைகள் குறைவாக இருக்கிறது. எதனால, நாங்கள் இங்க நாங்க குடும்பிய கொடுத்துட்டு சுதந்திரமா இருக்கிறோம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு இது. இன்னும் பூரண விடுதலை இல்லை இங்கே, இல்லையா? ஆக பூரண விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நானும் நீங்களும் தீமையை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லைங்களா? தீமையை ஜெயங்கொள்ளுகிறதுக்கு வேதம் ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. ஏதாவது செய்யலாம் என்றல்ல, எப்படியாவது ஜெயங்கொள்ளலாம் என்றல்ல. அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா, எண்ணத்தினாலே தீமையை ஜெயங்கொள்ள வேண்டுமா, நன்மையினாலே. நீங்க சொல்லுவீங்க, வாளோட வாரவன்கிட்ட நான் வெண்டிக்காயோ முருங்கைக்காயோட போய் சண்டை பிடிக்க முடியுமா பிரதர், என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க அத்தியோட வாரம் பிரதர், நான் குறைஞ்சது ஒரு சின்ன ஒரு முள்ளுக்கரண்டியாவோட போக வேண்டாமா, என்ன பார்த்தா அவனுக்கு பயமே வராது அப்படின்னு சொல்லி சொல்றவர் யாரோ இல்ல, விஷயம் தெரியாதவர் அல்ல, தேவனுடைய சகல ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், நன்மையினாலே தீமையை வெல்ல முடியும், நன்மையினாலே மாத்திரம்தான் தீமையை வெல்ல முடியும். அல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளவும் நாங்கள். ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த நன்மை என்ன எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா செய்ய மாட்டேனா, இப்படிதான் நாங்க சொல்றது எப்பவுமே. பிரதர், எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா நாங்க எப்பவுமே பண்ணிருப்போமே, நன்மை என்னதுன்னு எங்களுக்கு தெரியலையே. தீமையை வெல்லக்கூடிய நன்மை என்னன்னு எங்களுக்கு தெரியல, இல்லைங்களா? அதான் பிரச்சனை. இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க, இந்த ஊர்ல வந்திருந்து எங்கட ஊர்ல நாங்க எவ்வளவு காலமாக கை கொள்ளுகிற கன காரியங்களை குறித்து இப்ப இவங்க பெருமை பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்ப தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனா இவ்வளவுத்துக்கு தெரியல. இங்க வந்துதான் அதனுடைய மகத்துவங்களே நாங்கள் கேட்கிறோம். இந்த பிளாஸ்டிக் என்று சொல்லி கடைசியில இப்ப ஒரு பிளாஸ்டிக் என்று ஒரு பெரிய அரக்கனை பிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதே இவங்க தான். இப்ப கடைசியில சொல்றாங்க இதுதான் பிரச்சனை, இப்ப பிளாஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து எடுத்துருவோம்ன்றாங்க. இப்ப கடைசியா அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், கடைசியில என்ன தெரியுமா, பெரிய தாமரை இலை மாதிரி எல்லாம் பேக் பண்ணி இப்ப அதுல தான் பிளேட் வரப்போகுது. எதுல, இலையில. ஆச்சரியப்படாதீங்க, நீங்க கிரில் பண்றதுக்கு சமருக்கு பிளேட் வாங்க போனா அங்க வாழை இலையை வச்சு வித்தாலும் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த பப்தில்ல பிளாஸ்டிக் இதெல்லாம் வேண்டாம், இலையிலேயே சாப்பிட்டு இலையே அப்படியே போட்டு அது ரீசைக்ளிங் ஆயிரும்னு சொல்லி. நன்மை இன்னதென்று சில நேரங்களில் தெரிகிறதில்லை. சரியா? இதுதான் நன்மை, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் இருந்து விடுறோம். எங்கட காலங்களில் எங்கட கைகளில் தவழ்ந்ததுதான் நன்மை எங்களுக்கு தெரியுறதில்லை. இன்றைக்கு நான் நன்மையை குறித்து ஒரு வசனத்தை வாசிங்க சார். எபிரேயர்ல 4:12 என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். 4:12 எபிரேயர் 4:12
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு கத்திய காட்டுங்க பாப்போம் எனக்கு எங்கேயாவது. ஏதாவது ஒரு ஆயுதத்தை உலகத்தில் உண்டான ஒரு ஆயுதம் சொல்லுங்க பாப்போம். அந்த ஆயுதம் வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இப்ப சரீரத்தை மாத்திரமில்ல ஆத்மாவையும் ஆவியையும் விளங்குதுங்களா, கண்ணால காண முடியாத ஆத்மாவையும் அது பிரிக்குது. ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை அது பிரிக்கிறதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். இது அதை விட அடுத்தது பெரிய விஷயம், நினைவுகளை வகை அறுக்கிறதாக. தேவனுக்குரிய சிந்தனை என்ன, உலகத்துக்குரிய சிந்தனை என்ன என்று சொல்லி அடையாளம் காட்டி கொடுக்கிற ஒரு மிக மிக கூர்மையான பட்டயமாக இருக்கிறது. என்னது? தேவனுடைய வார்த்தை. பாருங்க, அது ஜீவன் உள்ளது. ஒன்று, கத்திக்கு உயிர் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆக மிஞ்சினா உயிரை வாங்கும், அவ்வளவுதான் கத்திக்கு விலை. ஜீவன் உள்ளதாயும், அது ஜீவன் உள்ளதாய் மாத்திரமல்ல வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் சொல்லுவாங்க, வருத்தமா யாரும் படுத்துக்கிறதா சொல்லுவாங்க, உயிர் மட்டும் இருக்கு பிரதர், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் உயிர் இருக்கா இல்லையான்னு. அந்த அளவு ஒரு மோசமான இல்லைமே. வல்லமையும் கிடையாது, பேச்சும் கிடையாது, செய்கையும் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்குள்ளும் போய் ஜீவனை உயிர்ப்பித்து இன்னும் புது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இல்லையா, இன்னைக்கு அநேகர் இதில் இருக்கிற அநேகர் உயிர் மட்டும்தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மீண்டும் பழையபடி ஆண்டவர் புதுப்பிச்சு தன்னுடைய வல்லமையினாலே இன்றைக்கு இதில் ஒரு சேனையாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஜீவனுள்ள சேனைகளாய் இன்றைக்கு நாங்கள் இதில் நின்று தேவனை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை புகழவும் அவரிலே சந்தோஷப்படவும் இல்லைங்களா, அவர்களை சந்தோஷப்படும்படிக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதான் பாட்டு பாடினீங்க, புது வாழ்வு. என்ன வாழ்வு? புலம்பலின் வாழ்வாயிருந்த ஒரு வாழ்வை, கண்ணீரின் வாழ்வாயிருந்த ஒரு வாழ்வை, ஏக்கம் திகைச்சல் பயம் நடுக்கங்களாயிருந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இந்த இடத்துல வந்த உடனே வரைக்கும் ஒரு ட்விஸ்டோட தான் எல்லாரும் வர்றீங்க. எதனால? தேவனுடைய ஜீவனுள்ள ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த இடத்துக்கு வரும்போதே பாருங்க, இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு போற அந்த ஃபேன்ஸ வெளியில பாருங்க என்ன செய்யறாங்க, உள்ளூர் போய் என்ன செய்யறாங்க வேற விஷயம். வெளியில பாத்தீங்கன்னா போகும்போதே பெரிய யுத்தத்துக்கு போற மாதிரி தான் போய்கிட்டு இருப்பாங்க. போயிட்டு திரும்பி மச் முடிஞ்சு வரைக்கும் அப்படித்தான் வருவாங்க இல்லையா. அவங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம் உங்களை விட அங்க இந்த முன்னுக்கு ரெண்டு பிடி மாஸ்டர் மாதிரி கையை தூக்குங்கோ கால தூக்குங்கோ கை தட்டுங்கோ கத்துங்கோ எல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்னன்னு கேக்குறேன்னா, நல்ல வேலை தலைக்கணத்துக்காக கையை தான் தூக்குங்க, நானா இந்த தலைகளான் இல்லைங்கன்னு சொல்லி இருப்பேன், தப்பிட்டீங்க. மொத்தத்தில் அந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன், அந்த வார்த்தையில இருக்கிறதான ஜீவன் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் காண்கின்ற எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு ஆதாரமாக இருந்த அந்த ஜீவன், அதுதான் எதுக்கு? அது தேவனுடைய வார்த்தை. சரி, அது என்னவாகுது? பகை, அதாவது வந்து தீமையை கொல்லக்கூடிய ஆதாரமே அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினாலதான் நானும் நீங்களும் தீமையை கொல்ல முடியும். அது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பட்டயமா வச்சுக்கிறீங்களோ அம்பா வச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வச்சிருந்தா தான் நீங்க யுத்தம் பண்ணலாம். நீங்க அவன்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு வீட்டில் ஒரு பெரிய கத்தி இருக்கு உனக்கு தெரியும் இல்லையான்னு சொல்ல முடியாது. சரியா? நீங்க யுத்தத்துக்கு போனா கத்திய கொண்டுதான் போகணும். வீட்டை வச்சுட்டு கதை சொல்ல முடியாது அவன்கிட்ட. யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் ஆயுததாரியாகத்தான் இருக்க வேண்டும். தீமையை எதிர்க்கும் போது உங்களிடத்திலே அந்த ஆயுதம் இருக்கிறதா? பாருங்க, பிசாசு எல்லாரும் துரத்தலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் துரத்த போனாங்க. பிசாசு சொல்லிச்சு, எனக்கு பவுலையும் தெரியும் உங்களையும் தெரியும், எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. விளங்குறீங்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால்தான் அந்த வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. மாம்ச ஆவியில போய் நீங்க ஒரு ஒரு கரப்பம்பூச்சி கூட நீங்க அனுப்பிடாது வெளியில இல்லீங்களா. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, நானும் நீங்களும் யுத்தம் செய்ய போகிறது ஒரு பெரிய விரோதிக்கு எதிராக. ஹல்லேலூயா. அவன் பெரிய விரோதியா இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் உதவிக்கு வருகிறவர் அவனை விட பெரியவர். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தெரியும் என்று சொல்றதுனாலே அல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னதுனாலே தான் என்னால யுத்தம் பண்ண முடியும். தாவீதை பாருங்க, அவர் என்ன சொல்றார், நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ பெஸ்ட் கூழாங்கல்லோட வருகிறேன் என்று சொன்னாரா இல்லையே? அல்லது நானோ சிங்கத்தின் வாயை கிழித்தவர் வருகிறேன் சொன்னாரா? அல்ல கரடியை பிடிச்சு தூக்கி அடிச்சு நான் வர்றேன்னு சொன்னாரா? நானோ நீ நிந்திக்கிற சேனைகளுடைய தேவனுடைய கர்த்தராக அவருடைய நாமத்திலே வருகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாமம்தான் தாவீதிடத்திலே இருந்த அந்த நம்பிக்கை. அந்த நாமம்தான் தாவீது கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு கொடுத்ததான தைரியம். யோசிச்சு பாருங்க, அந்த தாவீது யுத்த வீரன் அல்ல, யுத்த வீரனா இருந்தா கூட சொல்லிக்க, ஆனா யுத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தீமைக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு யுத்த வீரர்களுக்கு பயம் உண்டாயிருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே தேவன் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. ஆனால் நானும் நீங்களும் அவருடைய வசனத்தை பட்டயமாக எடுத்துக்கொண்டால், வசனத்தை பிசாசை எதிர்க்கிற வல்லமையாக எடுத்துக்கொண்டால், அதுதான் நாங்கள் ஜெயம் எடுக்கக்கூடியதான முதல் படி. முதலாவது பிசாசை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? ஆவியின் பட்டயமாகிய வசனம் வேண்டும். அந்த வசனமே இல்லாம நாங்கள் யுத்தத்துக்கு போகவே முடியாது. ஜெயம் கொள்ளுகிறது அதுக்கு அப்பால. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, 1 பேதுருவிலே 4:1 வாசிங்க.
இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடித்துக் கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றார், மாம்சத்தில பாடுபட்ட கிறிஸ்துவனுடைய சிந்தையை என்ன செய்யட்டாம்,
ஆயுதமாக
தரித்துக் கொள்ளுங்க. அதே சிந்தையை நீங்களும் கொப்பி பண்ணிக் கொள்ளுங்கன்னு சொல்லல, அதை நீங்கள் என்னவாம், அவருடைய சிந்தனையை அவருடைய மெத்தடை நீங்க என்ன செய்யட்டாம், உங்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். விளங்கிச்சிங்களா? பாருங்க, எலியா சால்வை என்னத்துக்காக போத்தியிருந்தாரோ தெரியல, சரியா? குளிருக்கு போத்திருந்தாரோ தெரியல, சோர்ந்து போய்க்க சுருட்டி தலையில வச்சு நித்திர கொள்றதுக்கு வச்சிருந்தாரோ தெரியல. ஆனா எலிசா அதை கொண்டு என்ன செய்யறாரு தெரியுமா, ஆயுதமாக்குகிறார், ரெண்டா பிளக்கிறார் தண்ணிய. விளங்குறீங்களா? எலியா என்னத்துக்கு வச்சிருக்கிறது வேற விஷயம், ஆனா எலிசா என்ன செய்தார், ரெட்டிப்பான வல்லமையை தாண்டி கேட்டது மாத்திரமில்ல, அதை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு மனுஷன். தடைகளை உடைக்கிறதுக்கு கையில இருக்கிற எது வேண்டாலும் சரி, கையில இருக்கிற சால்வை முக்கியம் இல்ல, இதுல எது முக்கியம் தெரியுமா, அவனுக்குள்ள இருந்த அந்த இரட்டிப்பான வல்லமை, அந்த ஆவியின் பலன். அது அடிச்சு எடுத்து எதா இருக்கிற உண்டால அடிச்சாண்டா, அவன் என்னத்தால் அடிச்சிருந்தாலும் அன்றைக்கு அது பிளந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அநேக நேரங்களில் நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா, யுத்தங்களை மரியாதையாக யுத்தங்கள் செய்யறதுக்கு தைரியம் இல்லைன்றதான் உண்மையான காரணம். ஆனா நாங்க என்ன செய்யறது, என்ன இருந்தாலும் ஆண்டவர் கேட்க நாங்க கொஞ்சம் முந்த கூடாது இல்லையா, ஆண்டவர் முன்னு கூட்டும், கத்தாவை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். அன்றைக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா, அன்றைக்கும் இப்படி தான் மோசையை தப்பிர பார்த்தா, மோசை நீங்க ஏன் முறுமுறுக்கி பான் கத்தர் இருக்கிற அடியா, இவ்வளவு நாள் எங்களை கூட்டி வந்த கத்தர் அவர் யுத்தம் பண்ணுவாரு. கத்தர் பயங்கரமான கோபம் வந்துட்டு மோசையில் அந்த இடத்துல, அது நீ என்னிடத்துல வந்து முறுமுறுக்கிறது என்ன, முறுமுறுக்கிற வந்து ரெண்டு முறப்படுற கையில என்ன இருக்கு? ஏன்னா அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஒரு காரியத்தை கொடுத்து விட்டார், கொடுத்து விட்டு அந்த காரியத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தும்படிக்கு அவர் என்ன செய்யறார், எதிர்பார்க்கிறார். கையில என்ன வச்சிருக்கிற, இதை கொண்டுதானே எவ்வளவு பார்வோனை கலங்கடித்தாயே இல்லையா, அதை கொண்டு நீட்டு நான் உனக்காக கிரியை செய்யறேன், ஆனா நீ அதை பயன்படுத்து, அந்த வார்த்தையை கையாளுங்க. விளங்குதுங்களா? தேவ வசனத்தை நான் சொல்றேன், நீங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிறீங்க அது வேற விஷயம், அது நல்லது. ஆனால் அந்த வசனத்தை சத்ருவை எதிர்க்கிறதுக்காக நீங்களும் நானும், இது மந்திர மோதிர கதை இல்லை, இது விசுவாசத்தோட அறிக்கை செய்து அதை ஜெயம் கொள்ள பாவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்றேன், நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஏனண்டா உங்களிடத்துல கிடைத்திருக்கிறதான ஒரு பெரிய வல்லமை, அது அற்புதமான வல்லமை. அதை நீங்க பயன்படுத்த தவறவே கூடாது. அது குறித்து நீங்க பின்னுக்கு கவலைப்படுவீங்க. ஏனண்டா இதை நான் கையில வச்சுட்டு நான் சொல்றேன் கேளுங்க, உலகத்துல அநேகருக்கு இந்த இந்த சுலாக்கியம் இல்லை. அநேகரிடத்துல ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பார்வையிலே பிள்ளைகளா இருக்கிறபடினால பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். தகப்பனுடைய அந்த அந்த சுதந்திரத்தை, தகப்பனுடைய அந்த வைராக்கியத்தை என்ன செய்யறார், தகப்பனுடைய அந்த வல்லமையை அவர் என்ன செய்யறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீங்க உங்களோட பிள்ளைகள் யுத்தம் பண்றதுக்கு உங்கள்ட்ட இருக்கிற பெஸ்டான ஒரு ஆயுதத்தை கொடுப்பீங்களா இல்லையா சொல்லுங்க பாப்போம். அல்ல உங்களோட பிள்ளை ஒரு கோழையாய் எப்பவுமே உங்களோட உங்களோட சேலைக்கு பின்னால சுத்தி திரியிற பிள்ளையா இருக்கும்னு விரும்புவீங்களா? பிள்ளை பயப்படுந்தான், ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, தைரியம் சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் உனக்கு பின்னால நிக்கிறேன், நீ முன்னால போ, இந்தா நான் உனக்கு தாரன், நீ இத பயன்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவன் சொல்றார், வசனத்தை அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறாராம். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளிடத்திலே அனுப்பி இருக்கிறார். எதுக்காக? முதல்ல அவர்களை விடுவிக்கும்படி அனுப்பினார், பிறகு அவர்களை ஆறுதல் படுத்தும்படி அனுப்பினார், பிறகு அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி அனுப்பினார், பாவங்களை மன்னிக்கும்படி அனுப்பினார். இன்றைக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கத்திருக்கன்னு இந்த உலகத்திலே வாழும்படிக்காய் அதை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினாலே நீங்கள் உங்களுக்கு சுய பிரயோஜனம் என்றதல்ல, அந்த வார்த்தையினாலே தேவன் உங்களிலே மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாயும், நீங்கள் தீமையை ஜெயிக்கிறவர்களாயும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறத பார்த்து அநேகர் அது நிமித்தம் தேவனை தேடும்படிக்கு. ஹல்லேலூயா. சேக்கஸ் காட்டுறது இல்லைங்க, இது வந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவன் தந்த எங்களுக்கு தந்த அந்த வல்லமையிலே ஜெயம் கொள்ளுகிறோம் சொல்லி. இவ்வளவு பிரச்சனைகள் வருதே பிரதர், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே சிஸ்டர், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சோகமா ஆட்டாதீங்க, சந்தோஷமா இருக்கிறோம்னா பிரதர் சந்தோஷமா இருக்குன்னு குறுக்க ஆட்டுறீங்க, பிள்ளையான ஆட்டம் இது. சந்தோஷமா இருக்கிறத மற்றவர்கள் பார்க்க வேண்டும் இல்லீங்களா? நீங்க யோசிங்க, உங்களுக்கு இருக்கிற துக்கங்கள் அது நீங்க இப்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கிடக்கிட இந்த ஃப்ரீ டோப் பக்கம் போங்க, இருக்கா தயவுசு சொல்றேன், போங்க. போய் அதுல போட்டுக்கிறாங்க யார் யார் எப்பப்ப மறிச்சிருக்கிறாங்கன்னு. அவங்களோட பிறப்பையும் ஒருக்கா பாருங்க, முடிவையும் பாருங்க. அல்லது கிராங்கன் ஹவுசலுக்கு போங்க, கொஞ்சம் ஸ்வேவான கிராங்கன் ஹவுசலுக்கு போங்க, அங்கே இருக்கிறாக்களுடைய நிலைமையை பாருங்க சரியா. இப்படி எல்லாம் செய்துட்டு வந்து இதுக்கு மிஞ்சியும் நீங்க உங்களுக்கு சொல்ல கேட்கறேன்னா ஜெயிலுக்கு போங்க, போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஒருக்கா கை தட்டினீங்க தெரியுமா, நல்ல சந்தோஷமா தட்டீங்க. எப்ப தெரியுமா? இந்த கையை கீழே விட்ட உடனே, அப்பா இந்த கையை தூக்கி வச்சுக்கிற இவ்வளவு பிரச்சனையப்பா, அதை விட கை தட்டுறது சந்தோஷமா இருக்குப்பா, அப்பா பிரைஸ்லோடப்பான்னு சொல்லி. இதான் முதத்திரம் சந்தோஷமா கை தட்டினா நான் பாத்துக்கிறேன், ஏன்னா கையை தூக்கி வச்சுக்கிற எவ்வளவு பிரச்சனை இப்ப தெரிஞ்சது. இது வேற இறக்கினா கீழ்படி இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்களா? இங்க வந்து இப்படி ஒரு பேரை கட்டி கொண்டு வீட்டை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் எத்தனை ஒயின்மெண்ட் இருக்கோ தெரியல இன்னைக்கு வீட்டுல போய். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்கள் பலனா இருக்கிறோம் ஐயா. அந்த பலனை அவர் தருகிறார், தராமல் அல்ல, அந்த பலனை உங்களுக்கு தருகிறார். விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வாக்குத்தத்தமாயும் சுதந்திரமாயும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு? பொல்லாங்கனை நீங்கள் ஜெயங்கொள்ளும்படி. இயேசு கிறிஸ்து பிரபல்யமானதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மூன்று காரியங்களை நான் உங்களோடு இன்றைக்கு பேசலாம்னு இருக்கிறேன். அந்த மூன்றிலே சில வேளையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பகுதியை நாங்கள் இன்றைக்கு பார்க்க தேவன் உதவி செய்யக்கூடும். என்னோடு கூட மத்தேயு தீர்க்கதரிசி சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பகுதிக்கு வாங்க, வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. 1வது மத்தேயு 4:3.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்றான்.
இன்னைக்கு எந்த பைபிள்ல சரி பிரைஸ் லார்ட். இது நீங்க வீட்டுல யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்குது. செய்யும் அப்பம் செய்யும் அப்பா. சரி பிரைஸ் லார்ட். இன்னொரு வாசிங்க சிஸ்டர்.
சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான்.
ஹல்லேலூயா. பாருங்க, 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்திலே 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தனிய உபவாசம் மாத்திரமா இல்ல, அங்க என்ன நடந்தது? அவர் 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார். 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப பசி உண்டானோன்னு பாருங்க, என்ன சோதனை எல்லாம் நடந்ததுன்றது குறித்து வேதம் அதில் விவரிக்காவிட்டாலும், சோதனைக்குன்னு சொல்லி வந்து இந்த பிசாசு கேட்கிற கேள்வியை பாருங்க. முதலாவது அவன் சொல்றது என்னன்னு சொன்னா, தேவை இருக்கும்போதான் அவனும் வருவான், தேவை இல்லாத நேரத்தில் அவன் வரமாட்டான். அவனுக்கு தெரியும், இப்பதான் நீங்க பலகீனமா இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நீங்க என்னத்தை சொன்னாலும் நீங்க நம்புவீங்க, தலைகளா நின்றலான்னு நம்புவீங்க, பாயண்டான்னு நம்புவீங்க, குதியண்டா நம்புவீங்க, ஏன்னா உங்களுக்கு காரியமாகணும். இதான் விஷயம். பசியில வீட்டில் வந்து பாருங்க, பிள்ளைகள் வந்துண்டா நீங்க சமைக்காட்டில் இன்னும் சமைக்கலன்னு கேட்டாங்கண்டா, நீங்க சொல்லுங்க அந்த தம்பி அதை நீ எடுத்து உனக்கு செய்தாருன்னு சொன்னா உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கடை 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 இதாக செய்வாங்க உங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு காரியமாகணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அம்மா நான் ஹெல்ப் பண்றேன், எதில் செய்தாருன்னு சொல்லி. அந்த மாதிரி காரியம் இருக்கும்போது நாங்கள் என்னவும் செய்வோம். பிசாசு கேட்குற முதலாவது காரியத்தை கவனிங்க, இது மிகவும் முக்கியமானது. அப்பொழுது அவனுக்கு பேரே சோதனைக்காரன் என்று சொல்லப்படுது. அந்த சோதனைக்காரன் வந்து என்ன சொல்றானாம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இதுதான் அவன் முதல் வைக்கிற சொல்லு. முதல்ல நீங்க கர்த்தருடைய பிள்ளையா என்றதை குறித்து உங்களுக்கே ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறதா அவனுடைய பெரிய தன்மை. ஹல்லேலூயா. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சில வேளை நீங்க பெரியாக்க நாங்கள் செய்வோம், எனக்கும் செய்திருக்கிறாங்க. ஆனா சின்ன சொல்லுவாங்க, உனக்கு அதை செய்ய தெரியாது அப்படின்னு. நமக்குள்ள ஒரு ரோஷம் வந்து, நமக்கு உண்மையிலேயே தெரியாது, இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நான் இதை செய்து காட்டோம்னு சொல்லி. அல்ல சில சொல்லுவாங்க, நித்திரை கொள்ற மாதிரி நடிச்சா சொல்லுவாங்க, நித்திரை கொண்டா அந்த கால் விரல் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் போட்டு காலை போட்டு ஆடுறது, நாங்கள் நித்திரை பயங்கர நித்திரியாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த பிசாசு வந்து சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இப்ப நான் செய்யாட்டி நான் தேவனுடைய குமாரன் இல்லையென்ற ஒரு அவன் நினைச்சிருவான் என்றதுக்காகத்தான் இப்ப நான் என்ன செய்ய போறேன், கல்லுகளா மாத்த போறேன். இப்ப அவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் போக போறேன். இந்த உலகம் அப்படித்தான். இன்றைக்கு கனவே சொல்லினோம், சபைக்குள்ள வராதாக்கள் சில பேரை கேட்டா அவர் சொல்லினோம் தெரியுமா, நீங்க அப்படி செய்தா நான் சபைக்கு வருவேன், இப்படி செய்தா சபைக்கு வருவேன், அல்ல அவர் சபையில இல்லாட்டி நான் வருவேன், அல்லது இப்படி நடந்தா நான் வருவேன். இது ஒளியில இருந்து கொடுக்குற ஒரு ஒரு டிமாண்டிங். சரியா, ஒன்னையும் கவலைப்படாதீங்க, வர்ற நேரத்தில் வா ஐயா. சரியா, உன்னை அவரை கூட்டின்னு வரக்கு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ சொல்லி நாங்க தலைகளா நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க தேவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்படிவோம். சபையில ரெண்டு பேரும் வெளியில அனுப்பி நாம வருவோம்னா, கடைசி அவனும் வெளியில நினைப்பான் ரெண்டு பேரோட சேர்ந்து. அவன் அவனுடைய நோக்கமே அதுதான், இன்னும் ரெண்டு பேரை வெளியில ஒதுக்கி போடுறதா அவனுடைய நோக்கமே. நாங்க கொஞ்சம் உற்சாகப்பட்டு, அப்பா நீங்க போங்கப்பா, நீங்க இவ்வளவு காலம் இருக்கிறீங்க, உங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, அவங்கள வர விடுங்க புதாக்களேன்னு சொல்லி. அதல்ல பிசாசு எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை முதல்ல சந்தேகிக்க, அதாவது நிரூபிக்கும்படிக்கு என்னை தூண்டுகிறது தான் அவனுடைய காரியம். நான் அவனுக்கு எதுவுமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக அதை சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அவன் என்னுடைய, அதாவது எதாவது சொல்ல, நீங்க அநேகம் பேர் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டும் பிரயாசப்படாதீங்க. தெரிகிறது நல்லது, ஆனால் தெரிய வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்றபடியெல்லாம் நீங்க நடக்கணும் வலிக்கிடாதீங்க. அதான் ஒரு பாச சொன்னார், ஒரு ஊழியக்காரனோ ஏதோ ஒரு உடன் ஊழியக்காரன்ட்ட ஒருத்தர் ஒரு சிஸ்டர் சொன்னாவாம், பிரதர் உங்களுக்கு மீசை வச்சிருக்கிறது நல்ல வடிவா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி. இன்னும் சரியான ஒரு மீசை வச்சுட்டு வந்தாராம். நான் அடுத்த கிழமை இன்னொரு சிஸ்டர் வந்து சொன்னாங்களாம், பிரதர் உங்களை மீசையோட பார்க்க சகிக்கவே இல்லாம இருக்குன்னு சொல்லி. இப்ப என்ன செய்யலாம்? அரவாசி எடுத்துட்டு அரவாசியோட வரலாமா? யோசிங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள் நிறைய வரும். யாருக்கும் எதையுமே நான் நிரூபிக்க வேண்டி நான் எதையும் செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆண்டவர் அப்படிதான், ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுற நேரத்தில் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பிசாசு எந்த நேரத்தில் சொன்னாலும் அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க என்னத்தை அவன் முன்வைக்கிறான் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த நல்ல சுதந்திரத்தை, அந்த நல்ல தாளந்த இல்லையா, அந்த நல்ல ஆசீர்வாதத்தை அவனுக்காக நாங்கள் மிஸ்யூஸ் பண்றதுக்காக என்னையும் உங்களையும் அவன் தூண்டி விடுகிறான். அதுக்காக அவன் பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய குமாரனே ஆனால், குமாரத்திகளே ஆனால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் சபைக்கு போயிருந்த போறவர்களாண்டா, நீங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க வேத வசனத்தோட தயவு செய்து ஒத்து பாருங்க. இதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதான்னு பாருங்க முதல்ல, சரியா? எல்லாருக்கும் எல்லாமானு பவுல் சொல்லிக்கிறார் பிரதர். அதனால நான் அவங்க சொன்னதை செய்யணும்னு சொல்லி வெளிக்கிட்டாருங்க. வசனம் எதுக்கு எங்க சொல்லப்பட்டுக்கிறது விளங்கி கொள்ளுங்க. எல்லாருக்கும் எல்லாமானது இந்த அர்த்தத்தில் சொல்லல இல்லையா? பிசாசுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்ல இல்லை. குடும்பத்தினராய் இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்றுதான் வேதத்தினுடைய ஆலோசனை. ஹலலூயா, ஹலலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை வீட்டில் வாசிங்க. இந்த ரெண்டாவது அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம் மிகவும் அருமையான அதிகாரம். நிறைய காரியங்கள் அதுக்குள்ள இருக்கிறபடினால அது நான் போக விரும்பல. ஆனா தயவுசெய்து நீங்க வீட்டில் போய் ஓண்டு ஓண்டா வாசி பார்க்கறது நல்லது. ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க, இந்த கெட்ட பழக்கம் உங்கள்ட்ட இல்ல தானே. சரி, இப்ப மத்தையில இயேசு என்ன சொல்ற, இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றார். சரியா, என்ன சொல்றார்?
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார்.
ஹலலூயா, ஹலலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எழுதி இருக்கிறதுக்காக நாங்க சொல்றது சொல்லலாம், ஆனா அதை விட அதை தெரிஞ்சு கொண்டு சொல்றதுதான் நல்லது இல்லைங்களா? ஆண்டவரும் என்ன சொல்றார்? என்னை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொல்றார். ஆக பைபிள்ல போட்டுக்கு தாருங்களே எல்லாம் சரியா இருக்கும் என்று சொல்லி சொல்லாம நானும் நீங்களும் இந்த வசனத்தை கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். எப்படி சாப்பாடு இல்லாம மனுஷன் பிழைப்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனா அவர் சொன்னதை நீங்க கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார்? அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, எனக்கு அப்பமும் தேவைன்றது ஆண்டவர் ஒத்துக்கொள்றார். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் அப்பத்தினாலே மாத்திரம் நீங்கள் பிழைக்கிறதல்ல இல்லைங்களா? தேவனுடைய அதைத்தான் நாங்கள் விளங்கிக்கொள்வோம். அதுக்காக ஆண்டவர் சொல்லிக்கிறார், பைபிள் இருந்தா காணுமா, நான் சாப்பிடவே மாட்டேன் சொல்லி. அப்பா உங்களுக்கு பசிச்சா நீங்களே சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோங்க, நான் சாப்பிட மாட்டேன். வேத வசனம் சொல்லுது தேவனுடைய அவ்வளவு வார்த்தை இருக்கு எனக்கு பசிக்காதுன்னு சொல்லி. அப்புறம் உங்களை கொண்டு பின்னுக்கு ஜாக்கெட் போட்டு அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு தெரியுமா? அங்கே போய் உங்களை பராமரிப்பாங்க. என்ன நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சிலது இருக்குது, சிலது வியாதியாகவே இருக்குது. என்ன செய்யும்? என்னையும் உங்களையும் செய்த மாதிரி 10 பேர் மாதிரி வச்சு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு 2 விரலை விட்டு ஆ ஆன்னு சொல்லி அங்கே போய் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கும். அப்படி ஒரு வருத்தம் இருக்குது. மாக சூக்ஷ்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நானும் சாப்பிடுறேன், 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க, நாள் முழுக்க சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிட்ட உடனே போய் அவ்வளவும் வெளியில. இதெல்லாம் வியாதி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றது மனுஷனுக்கு பிழைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்க இருக்குது? வாசிமா இருக்க வேகமா வா, மட்டுமொன்று வாசிக்க முடியும்னா வாசிங்க சார்.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் புதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதுங்களா? ஒரு நாளும் மனுஷன் கண்டிராத ஒரு ஆகாரம், பூமியிலே உண்டாயிராத ஒரு ஆகாரம். அதான் வேதம் சொல்கிறது, மனுஷன் தேவர் தூதர்களுடைய அப்பத்தை பூஷித்தான். தேவ தூதர்கள் தான் இந்த அப்பத்தினாலே திருப்தி ஆகிறார்கள். அதை ஆண்டவர் பூமியிலே விளப்பண்ணினார் இந்த மனுஷர்களுக்காக. 40 வருஷம் வனாந்திரத்தில் சிறுமைப்படுத்தினார் தான். ஆனால் உங்களுடைய கையின் பிரயாசத்தினாலேதான் நீங்கள் பிழைத்தீர்கள் என்று சொல்லாதபடிக்கு சிறுமைப்படுத்தி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வைத்து அப்ப அவர் தன்னுடைய மன்னாவை அனுப்பி நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உங்களை போஷித்தார். எல்லாம் வணங்கிக்கொள்ளணும். வனாந்திரம் அங்க பயிர் செய்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்ப காடுகளும் விளையில. ஆக வனாந்திரமான இடத்துல வாங்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொண்டு வந்ததெல்லாம் முடிஞ்சது, பசி பட்டி வந்துட்டு, மரணம் ஒன்றுதான் இன்னும் வரல. ஆனாலும் அந்த இடத்திலேயும் அவர்களை போஷிக்கிற தேவன். அதனுடைய விசேஷம் என்ன? சேர்த்து வைக்க முடியாது, ஒரே ஒரு நாள் தான் சேர்த்து வைக்க முடியலாம். எப்ப? ஓய்வு நாளுக்கு முந்தின நாள். ஏன்னா ஓய்வு நாள்ல சேர்க்க கூடாதுன்றபடினால. மற்றபடி நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? பூடு வச்சிடும், அது கெட்டு போயிடும், அது நீங்க சாப்பிட முடியாது. அதிகமாய் சேர்த்தவனுக்கு நிறைவானது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைஞ்சு போனதும் இல்லை. நீங்க எப்படி சேர்த்தாலும் உங்களுக்கு எதது தேவையோ அவ்வளவுதான் அது உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணவு. இப்ப பாருங்க, ஒன்று யோவான் 2 அதிகாரம் 13-14 வசனம்.
பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவன் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
ஹலலூயா. பாருங்க, யோவான் சந்தோஷமா எழுதுறார். என்னத்துக்கு எழுதுறா தெரியுமா? நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீங்க என்னட்டு சொல்றார். இந்த பொல்லாங்கனை எப்படி ஜெயித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா. பொல்லாங்கனை அவர்கள் ஜெயித்தது எதனாலே அதையும் அவரே சொல்றார். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே. முதல்ல நீங்க அதை பாவிக்கோணும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஆயுதத்தை தருகிறவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவரிடத்திலே அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விளங்குதுங்களா? பிதாவை நீங்கள் அறியாமல் நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. இயேசு சொன்னார், உலகம் பரிசுத்தாவியானவரை அறியவில்லை, அதனால பெற்றுக்கொள்ளவும் இல்லை. முதல்ல தெரிய வேணும் பிதா யாருன்னு தெரிய வேணும். கூடவே இருந்துட்டு ஒரு கேள்வி, திடீர்னு இடி விழுந்த மாதிரி ஒரு கேள்வின்னு கேட்டார் பிலிப். என்ன கேட்டார்? ஏதாவது பிலிப் பண்ணிருக்கிறீங்களா? இல்ல தானே. கூடவே இருந்துட்டு பிலிப் ஒன்று கேட்டார், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று. யார்கிட்ட கேட்கிறார்? இயேசு கிட்ட வந்து கேட்கிறார். எப்படி இருக்கு? இயேசுக்கு பயங்கர ஷாக். இவ்வளவு நாள் பைபிள் ஸ்டடி, இவ்வளவு உபவாசம், இவ்வளவு ஆராதனைகள் எல்லாம் செய்துட்டு இப்ப வந்து பிதாவை காட்டுன்ற. அடையப்பா, என்னை கண்டவன் பிதாவை கண்டா? நீ அதுக்கப்புறம் பிதாவை கேட்கிறியப்பா? என்னப்பா நியாயம் இது? ஏண்டா, பிதா எப்படி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியாதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. வேற ஷோ காட்டுறதுக்கு அவர் வரல. பிதா எப்படிப்பா இருப்பார்? காணக்கூடாத தேவன். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. காணக்கூடாத தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இதுதான் சத்தியம். அவர் தம்மை காண்பிக்க வந்தது பிதா எப்படி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப இயேசு கிறிஸ்துவை யாராவது ஃபாலோ பண்ணி அறிந்தால் அங்கே என்ன இருக்கிறது? நாங்கள் தேவனை அறிகிறோம். தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் சொல்லுது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் எழுதுகிறேன். பிள்ளைகளே, இப்ப பிதாக்கள் அறிஞ்சிருக்கிறபடினால என்ன நடக்குது? பிள்ளைகளுக்கும் யார தெரியுதா? தெரியுது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நீங்க பிதாவை அறிகிற அறிவில் நீங்க வளரல, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க முடியாது. தயவு செய்து அதை விளங்கிக்கொள்ளுங்க. யாரும் என்ன கோபிக்காதீங்க, இது வேதம் சொல்ற சத்தியம். நீங்க அடுத்த சந்ததிய நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேணுமானால் முதல்ல நீங்க எல்லாரும் கொஞ்சம் தெளிவாகணும். உங்களுக்குள்ளேயே குழப்பங்கள் தெளிவுகள் இல்லாம இருக்குமா இருந்தா நீங்க எப்படி அடுத்த சந்ததியை நீங்க உருவாக்க போறீங்க? வணங்குதா? இப்ப எல்லாம் வாலிபர் தானே இங்க பாட்டு பாடி எங்களை தூங்க விடாம பண்றது. சின்ன நீங்க பாட்டு பாடி அவங்கள தூங்க வச்சீங்க, இப்ப அவங்க வந்துட்டு பாட்டு பாடி உன்னை நித்திரம் இல்லாதபடிக்கு உங்களையும் நீங்க காப்பாத்திக் கொள்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த வாலிபர் அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய சந்ததியில இந்த தேவனை மகிமைப்படுத்தி தேவனை அடுத்த சந்ததிக்கு அவங்க கொடுக்கணுமெண்டா நானும் நீங்களும் என்ன செய்திருக்கணும், நாங்க கொஞ்சமாவது தெளிவானவர்களா இருக்க வேணும், ஆண்டவரை பற்றின அறிவு எங்களுக்கு வேணும். இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, முதல்ல நல்லா வழங்கி கொடுங்க. முதல்ல ஆண்டவரை பற்றி அறிவு, எனக்கு எந்த அறிவு இருக்குதோ அதைத்தான் நான் பிள்ளையை கொடுக்க முடியும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் எப்படி ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேனோ அதை தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆக நான் அதை சரியா அறிந்திருந்தால்தான் நான் என்னுடைய பிள்ளைக்கு அதை சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. எங்கட காலம் முடியுது முடியுதுன்னு சொல்லிக்கொண்டே நாங்கள் 20-30 வருஷம் ஒட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு நாங்கள் எங்களை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளணும்ன்றது மிக முக்கியம். இனி நீங்க ஜேமன் படிச்சு ஜேமன் பாசியை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஜேமன் சொல்லிக் கொடுக்க, அதை சொல்லல நான் இப்ப. சரியா? அது அந்த அது வேண்டாம், அந்த விபரீதம் வேண்டாம். ஆனா சத்தியம் தேவனார் இல்லையா, அதான் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். அந்த வழி அப்படியே சொல்லித்தானா அதை காட்டி கொடுக்குறான் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நீங்க சரியான முறையில பிள்ளைகளுக்கு அதை தொடர்ந்து கொடுக்க வேண்டுமெண்டா. ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான்னு வேதம் சொல்லுது. அதனால சிறு பிள்ளைகளுக்கு நீங்க விதைக்கும் போது ரொம்ப ஈஸியா அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகள் எல்லாம் அவங்க கடைபிடிப்பாங்க. அதான் மிக முக்கியமானது. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை நீங்க சொல்லிக் கொடுத்து பாருங்க, நாங்களே மறந்து போய் அதை செய்யாட்டினும் அவங்க அதை செய்வாங்க உடனே. சரிங்களா? அதனால பிள்ளைகளுக்கு சொல்றதை எப்பவுமே சரியா சொல்லணும். அப்ப எது சரியா சொல்லணும்? என்ன பிள்ளை திருப்பி ஒரு நாளைக்கு கேள்வியாக்கும், நீ சரியா செய்யா, நீ சொல்லிட்டு நீ எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஆக நாங்களும் அதை சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, பிதாக்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடினால பிள்ளைகள் ஜெயித்தார்களாம். ஏனென்றால் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். யாரை பற்றி? தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப 14வது வசனம் சொல்லுது, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இப்ப வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும், எதனால இவர்கள் பலவான்களா இருக்கிறார்களாம், அடுத்த வசனம் சொல்லுது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலே. ஹல்லேலூயா! பைபிளை நீங்க சொல்லிக் கொடுக்கறது மாத்திரமில்ல, பைபிளை என்ன செய்யணும், நீங்க பதிய வைக்க வேண்டும். இருதயத்தில் என்ன செய்ய வேணும், அவர்களுக்குள்ளே பதிய வைக்க வேண்டும். இன்னைக்கு அங்கே ஒரு 2 பேரோ 3 பேர் போயிருந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருக்கல. அங்கே என்ன நடக்கு தெரியுமா, நாளைய சமுதாயத்தினுடைய ஒரு விதைப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பண்படுத்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நீர் பாய்ச்சல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்குது. ஆனா ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அன்றைக்கு விதைக்கப்பட்டது நாளைக்கு வெளியில வரும். ஹல்லேலூயா! நீங்க வெளியில வரைக்கும் நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணும்போது நாங்கள் கவலைப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, அடுத்த சந்ததியை நாங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு நாளை இழந்து போகிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு பாருங்க, இங்க அநேக சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதான் அதை விட அநியாயம் எனக்கு படுறது. அநேகமே ஒருவரும் எனக்கு உதவி செய்ய இல்லை, நான் வரையில்லைன்னா அது வேற விஷயம். அப்ப கூட நாங்கள் ஜெபிச்சுட்டு போயிடலாம். ஆனா உதவி செய்யக்கூடிய மனப்பாங்குள்ளவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறார்கள். இருக்கும்போது நான் வராமல் இருக்கிறேன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு வியாதியை காரணம் காட்டுகிறார்கள். நீங்க ஒரு நாள் இல்ல, 5 நாள் வீட்டில் இருந்தாலும் அந்த வியாதி மாற இல்ல. அப்ப நீங்க அதுக்கு நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். இங்க வந்து செத்து போனோம்னு யாரையுமே நான் கேள்விப்படையில. அப்படியே விழுந்து நான் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படியே நான் விழுந்து செத்தாலும் இதை விட நல்ல இடம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா! எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து சாரதை விட சமூகத்தில் விழுந்து செத்து போறனே இல்லைங்களா? யாராவது இங்க வந்து செத்து போறேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிதான் பரவாயில்லையே. அதுக்குரிய வழிவகைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா ஒரு நாள்ல ஒரு நாள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக தனித்தனியாக நிக்க வேணும். வைஃப் உடையில நாம் வரையில, புருஷம் உடையில நாம் வரையில, பிள்ளைகள் எடுத்தார்கள் நாம் வரலன்னு அவங்கள காரணம் காட்டலாம். என்ன என்னையே ஆண்டவர் கேட்பார். பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு நான் உன்னிடத்துல ஒரு ஆயுதம் தந்தேனே, நீ ஏன் அதை பயன்படுத்த இல்லை கேட்பார். ஐயோ ஆண்டவரே எனக்கு அது ஆயுதம் மண்டே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த செய்தி கேட்கறீங்க, இன்னைக்கு நீங்க கேட்கறதுனாலே எல்லாரும் மாட்டினீங்க. செய்தியை நீங்க கேட்கறதுனாலே அவர் உங்களிடத்துல திருப்ப கேட்கறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாகிறது. அப்ப எத்தனை செய்தி நாங்க கேட்டிருப்போம், எத்தனை ஆலோசனைகள் வந்திருக்கும், அத்தனை ஆலோசனைக்கு நான் நீங்களும் பதில் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நல்லவர். என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியாமல் இருந்து நீங்கள் அழிஞ்சு போகிறத விட நீங்கள் தெரிந்து அதில் போராடி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் இந்த ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, பிள்ளைகளிடத்திலே தேவ வசனம் என்ன செய்ததாம், தரித்திருந்தது, நிலைத்திருந்தது. அதனாலே அவர்கள் எப்படி இருந்தார்களாம், பலவான்களா இருந்தார்கள். ஏன்னா பொல்லாங்க ஜெயிக்கிறதுக்கு பலம் வேணுங்க, சும்மா வாயிலே ஜெயிக்க முடியாது. பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு உள்ளத்திலே திடமானது வேண்டும். அது இல்லாட்டி யாரும் ஜெயிக்க, வெளியில எவ்வளவு பெரிய பாடி பில்டராயும் இருக்கலாம், உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் தான் கேள்வி. உள்ளான மனுஷன் பலப்பட்டவனா இல்லையு சொல்லிச்சுனால் வெளி பாருங்க. கோலியாத்த கவனிங்க, கோலியாத்துக்கு நேரே சாம யாரு சவுல் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஜோனத்தான் வந்திருந்தாலும் பரவாயில்ல, வந்தது சின்ன தாவீது. கோலியாத் எதுக்கு கேடகத்தையும் பட்டயத்தையும் கொண்டு வரணும், கலட்டி போட்டு வந்திருக்கலாம் இல்லையா நோமல. அப்ப அவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, அந்த பயம்தான் அவன் விழுகும்படி அவனை ஏவினது. எவ்வளவு பெரிய சின்ன தாவீதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சின்ன பயம் கூட இல்லை. அதனால அவன் என்ன செய்தான், ஒளிச்சு ஒளிச்சு போயல, கெந்தி கெந்தி போயல, என்ன செய்தான், கோலியாத்தை நோக்கி ஓடினான் என்று சொல்லியிருக்கு வேதத்தில். வாசி பாருங்க, கோலியாத்தை நோக்கி தாவீது ஓடி போனான். பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தாவீது ஓடி போனான். ஏன், அவனிடத்திலே தேவனுடைய நாமம் என்கிற அந்த வல்லமை இருந்தது. இன்றைக்கு பொல்லாங்க ஜெயிக்கிறதுக்கு நான் சந்தர்ப்பம் வரட்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறதல்ல, என்னிடத்திலே ஆயுதம் இருக்கிறது, பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஆயுதம் இருக்கிறது, அதை நான் பயன்படுத்தும்படிக்கு இந்த இடத்திலே எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு முறையை நீ சந்தேகிக்க முடியாது. நீ சந்தேகிக்கிறாய் என்பதற்காக எனக்கு இப்ப இருக்கிற ஒரு குறைச்சலை நான் அந்த உறவு முறையை பயன்படுத்தி உனக்காக நான் செய்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இயேசு சொல்றாருங்க. இயேசு என்ன சொல்றார், நீ நம்ப வேண்டும் என்பதற்காக நான் உன்னை அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வசனம் வாசிங்க, அதிலேயே ரெண்டுல மூன்ற வாசிங்க.
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம்.
பாருங்க, இப்ப பிதாவை உங்களுக்கு தெரியுமா இல்லையானது எப்படி கண்டுபிடிக்கலாமா, அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களானால் அதனாலே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று தெரியுது, இல்லாட்டி தெரியாது. கற்பனையை கை கொண்டாதான் பிதாவை இவர் அறிந்திருக்கிறார் தெரியும். விளங்குதுங்களா, நீங்க பாவிச்சாத்தான் நீங்க அது கற்பனை கை ஹேண்டில் பண்ணும் போதுதான் தெரியும் நீங்க அவர் அறிஞ்சிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி, இல்லைங்களா. பிள்ளை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, தகப்பன் தாய்மார்கிட்ட எவ்வளவு உரிமை எடுத்துக் கொள்கிறார் பாருங்க இல்லையா. அவர் தகப்பன் தாய்மாரோட பழகிற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஆசையா இருக்கும். அவ்வளவு சூஃபல் அசிஷன் சொல்லுவாங்க, அவ்வளவு நிச்சயத்தோடு போய் நெருங்குவார்கள். எப்படி, பிதா யாருன்னு அவங்களுக்கு தெரியும், தகப்பன் யாருன்னு தெரியும், தா யாருன்னு தெரியும். அதனாலே அவங்க அந்த உரிமையை எடுத்துக்கொள்றாங்க. இது இந்த அம்மாவா இருக்குமோ அப்பாவா இருக்குமோ என்று சொல்லி சந்தேகிச்சா பிள்ளை ஓடி போகாது, பிள்ளை கிட்டவும் போகாது. ஆக தகப்பன் தாயுடைய அந்த உறவு முறையிலே ஒரு தெளிவு வேணும். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு முறையில ஒரு தெளிவு வேணும். பிசாசு அதுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து போடுறான், போட்டு ஏன்டா உனக்கு குறை இருக்குப்பா, நீ அவட்ட பிள்ளையா இருந்தா உனக்கு குறை இருக்க கூடாதே என்று சொல்றான். நாங்க சொல்லணும், என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவரார், ஹலலூயா. ஏன் தெரியுமா? என்னுடைய மேய்ப்பர் அவர். அவருக்கு தெரியும் என்னை எப்ப மேய்க்க வேணும், எனக்கு எப்ப ஆகாரம் கொடுக்க வேணும், என்னை எப்ப இப்படி நடத்த வேணும்னு தெரியும். ஹலலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இந்த நேரத்தில் கொடுத்தா நான் என்ன செய்வேன்னு தெரியும் இல்லைங்களா. பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க தாய், கொடுத்துட்டு போட்டு தோல்ல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க. பாக்குறவனை பார்த்தா என்னப்பா பாலையும் கொடுத்துட்டு அடியடினு அடிக்கிறீங்கன்னு. அவர் ஒரு சத்தம் போடுவார், சத்தம் போடுற வரைக்கும் புள்ள முதுகுல அடி. தாய்க்கு என்ன பைத்தியமா? அதாவது அந்தந்த நேரத்தில் செய்யணும் என்று தாய்மார்கள் அறிந்திருக்கிறார்கள் இல்லைங்களா. அதே போல ஆண்டவருக்கும் தெரியும் இதுவரைக்கும். என்ன அவர் சொல்ற, திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல எங்களுடைய ஆண்டவர். அல்லேலூயா. எதுவரைக்கும் உங்களுடைய பலன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அல்லது எதுவரைக்கும் அவர் உங்களை பலன் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால இதுவரைக்கும் விடலாம், அதுக்கு மேல விடலான்னு அவருக்கும் தெரியும், வந்துருவார் தந்துருவார். நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க, ஆண்டவர் எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு முறையில எனக்கு குறைவு வந்தா முதல்ல தெரிகிறது அவருக்கு தான். அல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியுதோ, யாருக்கு தெரியுதோ, என்னுடைய சிநேகிதர்களுக்கு தெரியுதோ, சமூகத்துக்கு தெரியுதோ இல்லையோ, என்னுடைய எனக்கு வரப்போற குறைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா உங்களுக்கு வர காரியங்கள்லாம் அவருக்கு தெரியுங்க. பிசாசு அடிக்கடி இந்த சந்தேகத்தை கொண்டு வந்து போடுறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் உருவான அதே சந்தேகம், எல்லாத்தையும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரா என்ற அந்த கேள்வி. இன்றைக்கு உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காவிட்டால் அநேகருடைய உள்ளங்களிலே அந்த கேள்வியை எழுப்புகிறவனும் அவன் தான். நான் அதனாலதான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நாங்கள் ஜெபிக்க தெரியாத விதமாக ஜெபிக்கிறோம். கடைசியில் எப்படி முடிவு இன்னும் சரிவர இல்லைன்னு என்ன சொல்றோம் தெரியுமா? சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ன மாதிரி, இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படின்றோம் சரிங்களா. இதை முதலே செய்திருக்கணும். எப்ப ஜெபிக்கும் போதே எப்படி ஜெபிச்சிருக்கணும்? ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்கட்டும். போராடி அழுது இன்னும் நாலு பேருக்கு டெலிபோன் அடிச்சு பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் சரிவராம போனா பிறகு இது கத்தருக்கு சித்தமில்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா முதல்ல நீங்க அதை கேளுங்க, ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருகிறதானால் இது எனக்கும் உமக்கும் உள்ள தொடர்பிலே உறவிலே எந்தவித விரிசலையும் கொண்டு வராத ஒரு காரியமான ஒரு நன்மையா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே இதை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. எது வேணும் உங்களுக்கு? உங்களுடைய விருப்பம் நிறைவேறதா, அல்லது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவு முறை விரிசலாகி நீங்க அதனால நீங்க விட்டுட்டு போறதா, எது வேணும்னு நீங்களே யோசிங்க. எனக்கு இப்ப அப்பம் வேணுமா? இப்ப அவர் அதை விட்டதுனால புற ஒரு நாள் 5000 பேரையும் 4000 பேரையும் போஷிக்கிற அளவுக்கு அந்த வல்லமை அவருங்க பயன்படுத்தக்கூடியதா இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக பயன்படுத்தாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களோ அப்ப அவர் உங்களை 4 பேரை போஷிக்கிறவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப 5000 பேர் மகிமைப்படுத்துறது முக்கியமா? எங்கேயோ ஒரு வனாந்திரத்துல பிசாசு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், அவனுக்கு முன்னால நீங்க உங்களை நிரூபிக்கிறது முக்கியமா? நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க பிசாசுக்கு நீங்க நிரூபிக்க போறீங்களா, அல்லது ஒரு 5000 பேரையும் ஒரு 4000 பேரையும் போஷித்து சரித்திரம் சரித்திரமாய் பேசும்படியான செய்கைகளை செய்து தேவனுக்கு மகிமையை தேடுவது உங்களுக்கு முக்கியமானது, நீங்க யோசிச்சு பாருங்க. இது முதலாவது. ரெண்டாவது திருப்பி போமா சார், மத்தேயு 4.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான்.
ஏண்டா பாருங்க, இப்ப இவர் முதல்ல ஒரு பதில் சொல்லிட்டார், 54 பிழைப்பான் எழுதி இருக்கிறதே. அவன் பார்த்தா எழுதி இருக்கா, சரி உம்மோட ரூட்லயே நான் வார், சரியா எழுதி இருக்கிற ரூட்லயே வருவோம். எழுதி இருக்கு இப்ப பைபிளை தூக்கி இவர் காட்டினோன்னு அவன் பார்த்தான், சரி பைபிள்ல இருந்து இன்னொரு வசனம் உமக்கு நான் காட்டுறேன். இப்ப அவர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார் இவருக்கு. இப்பவும் ரெண்டாம் தரமும் அவர் அதே டைப்ல கொண்டு வரா, என்ன, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஒரு சின்ன வித்தியாசம், முதல்ல சொல்லு மண்டவன், இப்ப என்ன சொல்றான், குதியும் என்றான். முதல்ல சொல்ல சொன்னவன் இப்ப செய்கையிலே இறங்க சொல்லிட்டான். எங்க கூட்டிட்டு போறான்? எந்த ஒப்பரிய ஈவிட்டவர்க்கா? எந்த ஒப்பரிய தேவாலயத்துக்கு மேல கொண்டு போயிட்டான். பரிசுத்த நகரம்ன்றது எருசலேம். எருசலேமில் அன்றைக்கு இருந்த அந்த தேவாலய உப்பரி, அந்த பிளாக் டாக்னு சொல்றாங்க, அது கிட்டத்தட்ட எவ்வளவு உயரம் தெரியுமா? அல்லது அதுல இருந்து அந்த நிலம் வரைக்கும் 140 மீட்டர்னு கணக்கு பண்றாங்க. 140 மீட்டர்னு கேட்டோன்னே எங்களுக்கு எல்லாம் தலை சுத்தி இருந்தது இல்ல. அப்ப மேலே இருந்து கீழே வந்தேக்க கீழே வரைக்கே உயிர் போயிடும்னு நினைக்கிறேன். சரியா? அது கீழே லேண்ட் ஆகாது, அதுக்கு இடையிலேயே உயிர் போயிடும். அப்ப கீழே விழும், குதியும். இப்ப எந்த இடத்தை பிசாசு சொல்றான்? எதை வாசிட்டு சொல்றான்? அவன் 91 சங்கீதம். இப்ப 91 சங்கீதம் தெரிஞ்சதுனால நாங்கெல்லாம் பெரியாக்கள் இல்ல, விளையும் கொள்ளுங்க. இல்ல பிசாசுக்கும் 91 சங்கீதம் தெரியும். நான் விசுவாசத்தில் அறிக்கை செய்யறனா 91 சங்கீதத்தை இல்லையான்றத அவனும் பாக்குறான். அவன் சோதனைக்காரன் வந்து அவன் 91 சங்கீதத்தின்னு எடுத்துக் கொடுக்குறான் என்று தூதர்களுக்கு கட்டளைவாரில் எழுதியிருக்கிறதே. இப்ப பிளேட்டை மாத்தி போடுறான். இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? அவருக்கு உன்னில அன்பு இருக்கான்னு பாப்போம், அவருக்கு உன்னில அக்கறை இருக்கான்னு பாப்போம். நீ குதி பிள்ள, நீ குதி மகனே, அவர் தன்னுடைய ஆக்களை அனுப்புறாரு இருக்க பாப்போம். என்ன எழுதியிருக்கு தானே? எழுதியிருக்கிறவருக்கு செக் பண்ணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லித்தாரா, என்னையும் உங்களையும் மாறி வாங்கி தாரன்னு சொல்லிட்டு புற ஐயோ தெரியாதரமா சொல்லித்தான் இவன் உயிரை வாங்குறான், அவன் வாங்கி கொடுக்காட்டி விட மாட்டான் போடுறது. எமோஷன்ல சொல்றவர் அல்ல அவர். அவர் சத்திய தேவனாக்கும், வாக்குமாறா தேவனாக்கும், உண்மையை முற்று முழுதுமாய் காக்கிற தேவனாக்கும். ஹலலு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. உங்களோட வாக்கு தத்தங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உயிர் கொடுங்க. திருப்பவும் அடிக்கடி உங்களோட வந்தபோது சொல்றேன் நான், உங்களோட வாக்கு தத்தங்களுக்கு உயிர் கொடுங்க. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஜீவனுள்ள தேவன், என்னுடைய வாழ்க்கையை முன்னும் பின்னும் அறிந்திருக்கிறவர், உள்ளும் புறமும் என்ன நடக்குதுன்னு தெரிந்திருக்கிறவர், என்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் செய்யாதிருப்பாரோ. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், கீழே விழப்பா, கீழே விழுந்துரு, விழுந்து சாவு. அவனுடைய நோக்கமே அதுதான். தேவன் உங்களிலே அன்பா இருக்கிறாரான்னு சொல்லி உங்களை சோதிக்க பண்ணி தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னாலேயே விழுந்து தேவ ஆலயத்துக்கும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குறதுக்கு தான் அவன். தெரியுதுங்களா? ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்னு சொல்லுவாங்க. சேர்ச்சிலே விழுந்து சேர்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் சேர்ச்சிக்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மாவே சேர்ச்சிகளுக்கு ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நாங்க வச்சதை விட அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க உலகத்திலிருந்து. ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் சந்தோஷப்படுறேன். எங்களை பார்த்து சொல்லலாம், இங்க அல்லேலியா கூட்டம்னா நல்லதுப்பா, நீங்களே சொல்றீங்க தானே. அல்லேலியா கூட்டம்னு சொல்றது ஒரு இழிவான காரியமா எங்களையாக பார்த்தாங்க. விஷயமே விளங்க இல்லை. அவங்க தான் எங்களை சொல்றாங்க அல்லேலியா கூட்டம் என்று. நல்லது. அது அல்லேலியா என்னன்னு தெரிஞ்சா தெரியாதனால இவங்க அதை இழிவா பார்த்தாங்க. தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். ஹலலூயா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நீங்களும் நானும் ஓடி சுகமாயிருக்கிற ஒரு அடைக்கலம் தான் தேவனுடைய நாமம். தற்கொலை செய்து கொள்ளுகிறதல்ல. வழங்குதுங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் வாசிங்க.
அதேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. இது எழுதியிருக்கு தான், இல்லை என்று இல்லையா? இது எப்படி எழுதியிருக்கு? நீ குதி, நான் அப்ப வந்து தூதரை அனுப்புறேன்னு எழுதியில்லை. நீ கல்லில கால் இடராதபடிக்கு தூதர்கள் விட்டு காப்பாத்துவார். எங்க அதை எழுதியிருக்கா? 91 சங்கீதம் அப்படி எழுதியிருக்கு. நீ குதிச்சா அவர் வந்து காப்பாத்துவார். விளங்குறீங்களா? சின்ன ஒரு வித்தியாசம் தான், ஆனா அதனுடைய அர்த்தமே மாறுபடுது. பாருங்க, வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத போது, தண்ணீர் இல்லையண்டா இங்க 2 மணித்தியால சேர்ச்சிக்கு நாங்க தண்ணி போத்துடா மாறோம். சரியா? இன்னைக்கு டைம் மாத்திட்டாங்க, விண்டர் டைம் வந்துட்டு இருந்தாலும் தண்ணி போத்துடாதான் தெரியும். சரியா? 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. சிச்சுவேஷனை நீங்க விளங்கிக் கொள்ளணும். மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, பஞ்சாதி புள்ளிகள் மிருகங்கள் உட்பட. அப்போ ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? அப்போ ஒரு முறுமுறுப்பு வருமா இல்லையா? இவ்வளவு வேணாம், நான் அந்த கூட்டத்தில் இருந்தா கட்டாயம் நானே யோசிச்சிருப்பேன். முறுமுறுத்தனும் இல்லையோ, யோசிச்சிருப்பேன் இது எப்படி போக போகுது இந்த வாழ்க்கை. தண்ணியே இல்லையே, வனாந்தரம் வேற. ஒருக்கா கசந்த மாறாவா ஆக்கினா இப்ப அங்கேருந்து வந்துட்டேன், திரும்பியும் போயிடாது. பாக்குற இடமெல்லாம் பாறையும் கல்லும் மல்லுமா இருக்கு. இப்ப அவங்க என்ன யோசிச்சா தெரியுமா, இங்கேயே அடக்கம் பண்ண போறாங்கன்னு சொல்லி முறுமுறுப்பும் வாக்குவாதமும் வந்தது. அதனால அதுக்கு என்ன பேர் என்று வந்தது, மாசா என்று பெயர். மாசா என்றும் மேரிபா என்றும் பெயர் பெற்றது. வாக்குவாதம் பண்ணது நிமித்தமும், முறுமுறுத்தது நிமித்தமும், பரீட்சை பார்த்தது நிமித்தமும், கர்த்தர் இருக்கிறாரா எங்கள் மத்தியில? எதுக்கு முறுமுறுத்தாங்களா? கர்த்தர் எங்கள் மத்தியில இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அதுக்கு மாசா என்று பெயர் வந்தது. அதான் இயேசு சொல்றார், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்படி பரீட்சை பார்த்தது நிமித்தம் என்ன ஆச்சு? தண்ணி வந்தது, சரியா? தண்ணி வந்தது, அது இன்னொன்றுக்கு வழிவகுத்து, அது ரெண்டாம் தடவும் முறுமுறுக்க வச்சு. விளங்குதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம மக்களுக்கு இந்த ஃபார்முல கைப்பிடிக்கிற வழக்கமும் இருக்கு. ஃபார்முல், ஃபார்முலண்டா என்ன தெரியுமா? ஏற்கனவே நடந்த ஒரு காரியத்தை திருப்பி ஃபாலோ பண்ண, அதே கோப்பி பண்ணி அது மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறது. நீங்க சமையலுக்கு வேணுமெண்டா அந்த ஃபார்முல வச்சு ரிசெப்ட் எடுத்து அதையே திருப்பி செய்தா அப்ப கூட அதே மாதிரி முதல் சமைச்ச மாதிரி வருமோ தெரியாது. அது கூட கொஞ்சம் வித்தியாசப்படுமெண்டா நான் நினைக்கிறேன். ஒரே மாதிரி சமைக்க முடியாது. என்னதான் நீங்க அதே 20 கிராம் உப்பு 30 கிராம் புளி அது எல்லாம் போட்டாலும் சில நேரங்களில் அந்த ஹீட் வித்தியாசப்பட்டால், அது டைம் எடுத்துக்கொண்ட நேரம் வித்தியாசப்பட்டால், எல்லாம் கனெக்ட், சாப்பாடு அதே மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாளும் நான் நம்பல அப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப நம்மாக்க பார்த்தா, ஓ ஏற்கனவே ஒருக்கா முறுமுறுத்தபடினால இன்னொருக்கா முறுமுறுத்தா தண்ணி வரும். அம்மா தண்ணி இல்லாட்டி இப்ப என்ன செய்யலாம்? முறுமுறுப்பா. இதே இது மோசைக்கும் பழக்கி விட்டுட்டாங்க. மோசைக்கும் அன்ஸ்டேக்கன். மோசை என்ன கேட்டது, முறுமுறுத்தா நான் என்ன செய்யணும்? தறி எடுத்து உடனே அடிக்கணும். இப்ப ஆண்டவர் சொன்னார், பேசணும். பேசா, ஓகே என்ன சொல்லிட்டு போய் அடிச்சாச்சு. பேசன்றதை இப்ப எப்படி விழுந்தது? பேச சொல்ற தடியால பேசுறோம் பாருங்க. போயிட்டு கண்மலைக்கு, கண்மலைக்கு தடியால ரெண்டு தரம் பேசிட்டார். அவர் கடைசியில கானானுக்குள்ள போக முடியாமல் போயிட்டு ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன பரிசுத்தப்படுத்த இல்லை. பரீட்சை பார்த்தா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த இல்லை, ஆண்டவரை கேவலப்படுத்துறோம். அது அர்த்தம் அதுதான், கேவலப்படுத்துறோம்னு அர்த்தம். வணங்குங்களா? தண்ணி தரேன்னு வெளியில போய் சொல்லுவீங்களா? உங்களோட வீட்டுல அப்பா எனக்கு தண்ணி தரையில, அம்மா எனக்கு சாப்பாடு போடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க அம்மாவையும் அப்பாவையும் என்ன செய்றீங்க? கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதான் இல்லாமே புலம்பினா முறுமுறுத்தா இல்லையா, என்ன அர்த்தம்? உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைன்றது அவருக்கு தெரியும். அப்படி நீங்க வெளியில போய் புலம்புவீங்க. சில இடத்துல நான் கவனிச்சுக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், சில விசுவாசிகள் வந்து தங்களோட குறையெல்லாம் போய் அவிசுவாசிட்டுதான் போய் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம்ங்க. ஐயா, உங்களுக்கு என்று நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல விசுவாசம் உள்ள ஒரு சகோதரன் சகோதரியை கொடுத்திருக்கிறார். யாரையாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்சு கொண்டு அவங்களோட சேர்ந்து உங்களோட காரியங்களுக்காக தேவனிடத்துல விண்ணப்பிங்க. எதுக்கு நீங்க வெளியில, அதாவது வெளியில இருக்கிறார்களுக்கு சப காரியங்கள் தெரியுது, எனக்கு தெரியுறக்கும் போதுல சில நேரங்கள்ல அது எப்படி என்று கேட்கிறேன். பேஸ்புக்ல போடுறீங்களா உங்களோட காரியங்களை? இல்லையே. ஆக எங்க ஒரு இடத்துல போய் கொட்டுறீங்க. நீங்க கொட்டுற இடம் தேவ சமூகமா ஏன் இருக்கக்கூடாது? பொல்லாங்க ஜெயிக்கிற இடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு நீங்க தேவனை தான் நாட வேண்டும், தேவனுடைய வல்லமையைத்தான் நாட வேண்டும், தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிற அந்த சத்திய வசனத்தை தான் நீங்க பாவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களால முடியல என்று சொன்னா நீங்க தெரியப்படுத்த வேண்டிய அடுத்த நபர் உங்களுக்கு நெருக்கமா, அல்லது உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் நினைமைத்திருக்கிற ஊழியக்காரர்கள். ஏண்டா ஸ்வைக பிலிஸ்ட்ன்றது அந்த ஊழியக்காரரிடத்துல இருக்க வேண்டும். முதலாவது அதையும் நான் சொல்லிக் கொள்றேன். ஒரு ஆர்ட்ஸ், ஒரு அன்வால்ட்ல இருக்கிற அந்த ஸ்வைக பிலிஸ்ட் ஆனது ஊழியக்காரரிடத்திலே வேணும். அந்த நம்பிக்கையின் பாத்திரமா தான் அவர்கள் அதை தங்களை ஓபன் பண்ணி சொல்லுகிறார்கள். ஆக அவர்களை நம்பி அந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அதையும் நான் ஒத்துக்கொள்றேன் இல்லையா? ஆனால் அவர்களை ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களை சும்மா கொடுக்கல, தேவனிடத்தில் சேரும்படிக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்தபடியா நீங்களும் தைரியமாக அவர்களை நாட முடியும். விளங்குதுங்களா? பாருங்க இன்னொரு வசனம் வாசிங்க வேகமாய், யோவான் 16:32 பாருங்க.
இதோ நீங்கள் சிதறுண்டு, அவனவன் தந்தன் இஷ்டத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்க சரியா? இப்ப நீங்க எல்லாம் அன்பு இருக்கிறேன்னு சொல்ற, நீங்க மறுதளிக்க மாட்டேன்னு சொல்ற, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன்னு சொல்ற, நீங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் என்ன தனியை விட்டு போயிடுவீங்க. ஆனா நான் தனியே இருக்க மாட்டேன், ஏனென்றால் என்னை அனுப்பின என்னுடைய பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, ஏன்னா அவர் கூட இருக்கிறார். ஆக இயேசு என்ன சொல்ல விரும்புறா தெரியுமா? நான் உங்களை நம்பி இருக்கேன் பூமியில, நான் உங்களை நம்பி இங்க வரவும் இல்லை சரியா? இதுல இருக்கிற எல்லா முகங்களும் இதுல இருக்கிற மனுஷர்களுடைய தோற்றங்கள் எல்லாம் மாறுபடும். சில வேளையில ஒரு நாள் ஒரு ஆள் இருப்பீங்க, ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க, இல்ல புதுசா ஒரு ஆக்கள் வருவீங்க போவீங்க, எல்லாம் மாறுபடும். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மத்தியில இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் எங்களை விட்டு போகும், நாங்கள் நம்பி இருந்தவர்கள் சிலவளை எங்களை விட்டு ஓடிடுவாங்க, ஏன்னு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கையை நாங்கள் தேவன் மேல வச்சிருந்தால் நாங்கள் தைரியமாக இருப்போம் இல்லையா? பொல்லாங்கனை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு தேவை படையல்ல, பலம், தேவ பலம். ஹல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? தேவ பலம், படையல்ல இல்லைங்களா? கிதியோன் விஷயத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப பேர் தேவையில்லை, ஆண்டவர் சொல்றா சும்மா எக்காலம் மோதி ஆட்டினாலே காணும், அவங்க ஓடிடுவாங்கன்னு சொல்லி. இது யாருக்காவது மனசுல வந்துதா? யோசிச்சு பாருங்க, பானையில உடைச்சி என்ன அங்க போய் பொங்க வைக்க போறமான்னு யோசிச்சிருப்பாங்க. இல்ல பானையை உடைச்சி சும்மா தீவட்டிய காட்டணும்னா ஓடுறதுக்கு அவன் என்ன கிண்ட காட்டன் பிள்ளைகள? அவங்க எல்லாம் யுத்த வீரர்ப்பா வந்துக்கிறவங்க. சேனைகளின் கர்த்தர் அவருக்கு பேர். என்ன பேர் அவருக்கு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளையே ரட்சிக்கிறவர். சேனைண்டா ஒன்று ரெண்டு இல்ல, லட்சாதி லட்சங்கள். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை, பிசாசு நான் நீ குதிப்பா, எனக்கு குதிக்கிற விட எனக்கு அவர் என்னோட இருந்தா காணும், நான் உனக்கு சேகரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தேவதூதர் வந்து என்னை காப்பாத்தி கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவரை பரீட்சை பார்க்க கூடாது என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை சந்தேகிக்க கூடாது. மூன்றாவது காரியம் வாசிங்க, மத்தேயு 4:8-9 வாசிங்க.
மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார்.
ஹல்லேலூயா. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீ குமாரனே என்று கேட்கறதை இப்ப விட்டுட்டான். முதல் தரம் கேட்டான் நீர் குமாரனே ஆனால், இரண்டாம் தரம் கேட்டான் நீர் குமாரனே ஆனால், இப்ப டிரெக்டா வந்துட்டான் சரியா? இப்ப குமாரனே ஆனால் கேட்கல, இப்ப என்ன சொல்றார்? கூட்டின்னு இங்க வாப்பா, உனக்கு நான் புத்தி சொல்றேன் பா, இங்க வா என்று கூட்டின்னு போய், பாரிஸுக்கு கூட்டின்னு போய், சுவிஸுக்கு கூட்டின்னு போய், இத்தாலிக்கு கூட்டின்னு போய், ஜெர்மனுக்கு கூட்டின்னு, இப்படி எல்லா இடமும் சுத்தி அடிச்சு எல்லா நாட்டில இருக்கிற விசேஷங்கள் நன்மைகள் என்ன, அந்த அந்த நாட்டில் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வசதிகள் என்ன, எல்லாத்தையும் காட்டிட்டு சரியா முதல்ல விளங்கப்படுத்துறான். பாருங்க என்ன ஒரு நல்ல ஒரு குணம் அவனுக்கு, எடுத்தோடனே கால உள்ளன்னு சொல்லல, முதல்ல காட்டி இங்க வாப்பா இதெல்லாம் எந்த கண்ட்ரோல்ல இருக்கையா, இவ்வளவுத்துக்கும் முதலாளி நான் தான், இவ்வளவு பேரையும் இயக்குகிறவர் நான் தான், அவர் எல்லாரும் என்ன பேரும் போட்டுட்டுக்கலாம், கத்தோலிக்க திருச்ச வேணும் போட்டுக்கலாம், என்ன திருச்ச வேணும் போட்டுக்கலாம், இவ்வளவு பேரையும் இயக்குறது நான் தான், எந்த கடைக்கு என்ன பெயர்லாம் நீங்க போட்டுக்கொள்ளுங்க சரியா, விலாசன்று போட்டுக்கொள்ளுங்க, கஃபேன்று போட்டுக்கொள்ளுங்க, என்னவாது போட்டு பிச்சரியான்னு போட்டுக்க, ஏதாவது போட்டுக்கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் முதலாளி நான் தான். நீர் ஒன்று செய்யும், என்னை பணிந்து கொண்டார். இவ்வளவு முகத்தார் ரெண்டு காரியம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார் அதையும் வாசிங்க.
அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
அல்லேலூயா. பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே, அவருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப அவர் ஒருவருக்கே பணிந்து ஆராதனை செய்வோம், சரியா? உனக்கு செய்ய சொல்லி சொல்ல இல்லை, சரியா? அவருக்குத்தான் செய்ய சொல்லி இருக்குது. இப்ப இவன் கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா? தேவ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேகர் உலகத்தினுடைய மகிமைக்காக தேவனை மகிமைப்படுத்துற இடத்திலே தவறுகிறார்கள். நான் சபையை பற்றி பேசுகிறேன், வெளியில் இருக்கிறார்களை பற்றி பேசுகிறேன். தயவு செய்து நீங்க எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை இந்த சத்திய வேதத்துக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. வச்சு நீங்க சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல நாங்க கர்த்தரை மகிமைப்படுத்த தவறி இருக்கிறோம் உலகத்தினுடைய காரியத்துக்காக. ஆண்டவர் பார்ப்பார். எனக்கு தெரியாட்டிலும் பரவாயில்ல, நாங்க நல்லா வணங்கிக்கிறோம். உலகத்தினுடைய மகிமைக்காக எத்தனை தரம் நாங்க சாஷ்டாங்கமா விழுந்துட்டோம், எத்தனை தடவை, ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஆனா உலக காரியத்துக்காக. அது யாரா கூட இருக்கலாம், எதுவா கூட இருக்கலாம். என்ன உலக காரியம்ன்றது அநேகம், பல வடிவங்கள்ல வரும், உறவு முறைகளாக கூட வரலாம். ஆனா அந்த இடத்துல நான் கர்த்தரை தள்ளி விட்டுட்டேன்னா உங்களுடைய இருதயங்களை கேளுங்க. இருக்கா உங்களுக்குள்ள தந்து இருக்கிற அந்த நல்ல சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், நான் உங்களை யாரையுமே குற்றப்படுத்த இல்லை, ஆண்டவருடைய வேதனையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உள்பட அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன்றதான் உண்மை. நான் அப்படி செய்த நேரத்தில் அவர் அந்த பேதுருவை திரும்பி பார்த்தார் பாருங்க, ஒரு பார்வை. அவர் இருந்திருந்தா அப்படித்தான் சிலவளை என்ன பார்த்துருக்க கூடும். நான் அவரை தள்ளி விட்ட நேரத்தில் என்னுடைய தோலை காப்பாற்றிக் கொள்றதுக்காக நான் அவரை நான் தெரியாதென்று நான் சொன்ன நேரத்தில் அவர் என்ன ஒரு பார்வை, அவர் அங்க பேசக்கூட இல்லை, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. ஆனா நான் அவரை தள்ளி விட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக, ஏதோ ஒரு ஒரு ஆதாயத்துக்காக. அப்ப இப்படித்தானே ஆண்டவர் வேதனைப்பட்டிருப்பார். தயவு செய்து நீங்க உங்களை இருதயங்கள்ல யோசிங்க. இனிமேலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அப்படி அந்த அந்த மகிமையை அவருக்கு, என்ன பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். இது ஒன்று. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, கர்த்தருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஏதோ ஒரு மகிமையா இல்ல, கர்த்தருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப இவன் விளை சொன்னதுனால இவன் என்னத்தை செய்ய வழிகிட்டான்னு தெரியுமா? விழுந்தா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்கு தங்களுடைய சொத்தை எழுதி கொடுப்பார்கள்? அப்ப இவர் யாருக்கு எழுதி கொடுக்க வழிகிட்டவர்? பிசாசு யாருக்கு எழுதி கொடுக்க வழிகிட்டது? பிசாசு இந்த காலில் விழுந்தா நானும் நீங்களும் ஆறா போறோம். பிசாசனுடைய பிள்ளைகள், தேவகுமாரன் என்கிற ஸ்ரீ, இப்ப விளங்கு ஜெயர் இந்த மூன்றாவது கேள்வியில் அவன் தேவகுமாரனே ஆனால் கேட்காதுக்கு காரணம் தெரியுமா? இவனுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது, இவன் மறந்து போயிருக்கிறான், இவனை இப்பவே காலை விளை வச்சுட்டா இவன் எந்த பிள்ளை ஆயிடுவான், அதுக்கு பிறகு எந்த சொத்து எல்லாம் உனக்கு தான்ப்பா. விளங்குதுங்களா? இவ்வளவு நாள் இதை வாசிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க இதை பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய மகிமையை நானும் நீங்களும் தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை கொடுக்காம தள்ளிவிட்டு பிசாசினுடைய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் கீழே விழுவமா இருந்தால் நாங்கள் மறுபடியும் பிசாசினுடைய பிள்ளைகளாகிறோம். ஹல்லேலூயா. உலக ஐஸ்வர்யமோ காரியங்களோ ஆபிரகாம் தெளிவா இருக்கிறார், ரொம்ப கிளீனா இருக்கிறார். அவருக்கு இந்த வேதம் இருக்குல்ல பாருங்க. ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் எவ்வளவு தெளிவை கொடுக்கும் கவனிங்க. ஆபிரகாம் சொன்னார், என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்ற காரியம் உனக்கு வேணாம் ஐயா, அதை செய்யறதுக்கு என்னட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு செய்வார். அது அவர் செய்யும் போது அந்த வழியில நான் அதை எடுத்துக்கொள்றேன். நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நீ எனக்கு ஒன்றும் கொள்ளையடிச்சு கொண்டு தர வேண்டாம். நீங்க வணங்குவீங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், கள்ளர்கள் குகையாக்கினீர்கள். எங்க வெளியில கொள்ளையடிச்சிட்டு கொண்டு அக்கௌண்ட் எங்க திறந்துக்கிறாங்க? சேச்சு. ஏன்னா இங்க கஸ்டம்ஸ் வராது, இங்க சுங்க அதிகாரி வந்து பார்க்க மாட்டான். சேச்சில் யார பங்கு இருக்கிற நல்ல ஆக்களப்பா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த சொன்ன பாவிச்ச வார்த்தையை கவனிங்க, கள்ளர்கள் குகையாக்கினீங்க. அப்ப கள்ளர் களவெடுத்தா எங்க கொண்டு போவாங்க? அவங்களுடைய குகைக்கு தான் கொண்டு போவாங்க. விளங்குவீங்களா? அப்ப அதனாலதான் அவருக்கு கோபம் வந்தது. நீங்க கள்ளர் குகையாக்குறதுக்கு என்னுடைய தகப்பனுடைய வீடா கிடைச்சது உங்களுக்கு? நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? உங்களோட வீட்டுல களவெடுத்து கொண்டு சாமான் வச்சா சொல்லுவீங்க? நீயும் போ சாமானும் போ சொல்லுவீங்களா இல்லையா? அதைத்தான் அவர் செய்தார். இதுல என்ன, அவர் உண்மை உள்ள தகப்பனுக்கு இருக்கிற நல்ல மகனாய் அவர் பக்தி பேராக்கும் காரணம் என்ன பிள்ளை இருக்கு? இயேசு கயிறெடுத்த எப்படி அடிக்கலாம், இயேசு எப்படி ஆலயத்துல எப்படி இயேசு இப்படி கோவப்பட்டார் அப்படின்னு. அங்க நடக்கிற காரியம் என்னன்னு கவனிங்க, பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு இயேசு வந்திருக்கிறார் இன்றைக்கு. ஹலலூயா. அவருடைய சிந்தையை யாரெல்லாம் ஆயுதமாக நீங்கள் தரித்துக் கொண்டீர்களோ, நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொண்டீர்களானால் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். ஏன்னா கத்திருந்த வல்லமையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அது வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஊடறுத்து குத்துகிறதா இருக்கிறது, நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது. இந்த ஆலோசனை தேவனையும் என்னையும் விட்டு பிரிக்குமா இல்லையான்றத அடையாளம் காணக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆலோசனைகள் நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே அதுல போய் விழுந்துடுறார்கள் அநேகம் பேர். பின்னுக்கு கவலைப்படுறது பிறகு. ஆனால் தேவனுடைய வசனம் உங்களுடைய வாலிபர்கிட்ட இருந்த மாதிரி உங்களுடைய இருதயங்களை தரித்திருக்குமானால் அது வகையறுக்கும். அது வகையறுத்து சொல்லும், இதுல இருக்கிறதான அந்த துக்கிஷ என்ன, அதுல இருக்கிறதான அந்த நச்சுத்தன்மை என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த விஷம் என்ன, அது உங்களை எப்படி கெடுக்க போற என்பதை சத்திய வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உலகத்தார் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தார் இப்படியான முடிவுகள் எடுக்கிறவர்களை பைத்தியக்காரர் என்று சொல்லலாம். பரவாயில்ல, நீ நஷ்டப்படுவான்னு சொல்லலாம். பரவாயில்ல, உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லலாம். பரவாயில்ல, ஏனென்று சொல்லி சொன்னால் என்னை ஐஸ்வர்யவனாக்குறவரும், என்னை பள்ளத்தாக்கிலிருந்து உயர்த்துகிறவரும், என்னுடைய தலையை நிமிர பண்ணுகிறவரும், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவரும் ஒருவர் இருக்கிறார் ஐயா. அவரிடத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுப்பேன். அவர் என்னை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் இழந்திருப்போமா? தேவனுடைய சமூகத்திலே உண்மையும் உத்தமமுள்ள எங்களுடைய நல்ல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சுத்தமான சத்தியத்தை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை குணமாக்கினது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தீமையை வெல்லுகிற அந்த நன்மையான அந்த நன்மை பொருளை நானும் நீங்களும் கண்டுகொண்டோம், வைத்திருக்கிறோம். இனிமேல் நானும் நீங்களும் அதை பாவிக்க வேண்டும். தயவு செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நல்ல தேவனை சோதரிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சத்திய ஆலோசனைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. பொல்லாங்கனை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தாவே நீங்கள் எங்கள் துணையாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் உங்களுடைய சுத்த சத்தியமும் எங்களை அப்படி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் உங்களுடைய சமூகத்திலே ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்கள் சத்திய வசனம் எப்பொழுதும் எங்கள் பட்டயமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவரே. நாங்கள் உங்களை அறியவும் உங்களுடைய வசனத்தை எங்களை தரித்திருக்கவும் அதன் மூலமாய் எங்களை நோக்கி வருகிற எல்லா எதிர்வல்லமைகளையும் எல்லா சூழ்ச்சிகளையும் எல்லா சதிகளையும் எல்லா பழிகளையும் வெல்ல எங்களுக்கு கிருபை செய்த காய் சோத்திரமாண்டு நாங்கள் அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய சமூகத்திலே எங்கள் ஆத்துமா சரீரம் ஆவி ஒவ்வொன்றையும் இந்த வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.